ஒவ்வொரு நூற்றாண்டும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் யார் அப்படின்ற புக்கு எழுதாம இருக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஊஸ் அ கிறிஸ்டியன் அப்படின்னு புக்கு எங்க பார் இருக்கும். இப்ப நமக்கும் நம்ம ஒரு புக் இருக்கு இல்லைங்களா, தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஊஸ் அ கிறிஸ்டியன். சில பேர் ஒருவேளை நீங்க அதை படிக்கிறது எடுத்துட்டு போயிருக்கலாம். இங்கிலீஷ்ல தமிழ்லயும் இருக்கு, ஒரு கிறிஸ்தவன் யார். ஏன் அப்படி எழுத வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன் தெரியாதா எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்டியன் யாருன்னு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல, தெரியாது. ஒவ்வொரு தடவையும் அதை விளக்கப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவன் யாருன்றத குறித்து தான் உலகத்துல மிகப்பெரிய குழப்பமே இருக்கிறது, மிகப்பெரிய சந்தேகம், மிகப்பெரிய கேள்விகள், மிகப்பெரிய ஏமாற்றம், வஞ்சனையும் அதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அநேக பேர் தங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் உண்மையா கிறிஸ்தவர்கள் அல்ல. அது சில பேர் அடமா அப்படி இருப்பாங்க அப்படின்னு வேதமும் சொல்லுது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்ல, ஆனாலும் தங்களை கிறிஸ்தவர்களா நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது எம்மட்டும் இருப்பார்கள், நியாய தீர்ப்பு வர வரைக்கும் அப்படித்தான் இருப்பாங்களாம். நியாய தீர்ப்புல கூட போய் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், வெளிப்பார்வையான காரியங்களை வைத்து தாங்கள் கிறிஸ்தவர்கள். எதை வச்சு கிறிஸ்தவர்கள்? நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், அந்த நியாய தீர்ப்புல என்ன சொல்றாங்க, நாங்கள் அற்புதம் செய்தோம், நாங்கள் பிரசங்கம் பண்ணினோம், பேய்களை விரட்டினோம், எல்லாம் வெளிப்பார்வையான காரியங்கள் இல்லைங்களா, அதனால நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பல பேர் சொல்றது உண்டு. ஆனா இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்ல போறாரு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க போய் எவ்வளவு வஞ்சனையில அவங்க வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் யாரு அப்படின்றது விளக்கப்படுத்துறது அவசியம். இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒரு கிறிஸ்தவன் யார் என்பத ஒரு படம் பிடிச்சு படம் வரைஞ்சு காட்டுறார், ஒரு போர்ட்ரியட் அப்படின்ற மாதிரி. அவன் இப்படித்தான் இருப்பான் இல்லைங்களா, ஒரு ஒரு பெர்ஃபெக்டா தவறுலைக்காம ஒரு கிறிஸ்தவன் யார், இவன் தான் அவன் கிறிஸ்தவன் அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வமாக அவர் அங்க விவரிக்கிறார். ஏன், அவர் தான் முடிவு பண்ண போறது நியாய தீர்ப்புல. ஒவ்வொருத்தனும் யார் ரட்சிக்கப்பட்டவன் யார் ரட்சிக்கப்படாதவன், சேர்ல வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து முடிவு பண்ணக்கூடியவர் அவர், எப்படிப்பட்டவன் கிறிஸ்தவன் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா அவர் விளக்குறார். இந்த மலை பிரசங்கத்துல அவர் உட்கார்ந்து வாயை திறந்துன்னு வருது இல்லைங்களா, அவர் உண்மையான கிறிஸ்தவன் யார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். இந்த அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்றார். உப்புன்றது பாத்தீங்கன்னா உப்புல வந்து அதுல ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சோடியம் குளோரைடுன்னு இருக்கும். அதை காண்டி எடுத்துட்டோம்னா உப்பு அதை டேஸ்ட் பண்ணோம்னா வாந்தி வரும், நமக்கு டேஸ்டாவே இருக்காது, ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும் அந்த உப்பு. அந்த கெமிக்கல் குளோரைடு, சோடியம் குளோரைடு தான் நமக்கு ரொம்ப அவசியம், அதை எடுத்துட்டோம்னா போச்சு. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றவ இந்த 8 குணங்கள் அவனுக்கு இல்லைன்னா அவன் உப்பாவே இருக்க முடியாது. சொல்ல போனா நான் உன்னை துப்பி போடுவேன், குளிரும் இல்லாம அனலும் இல்ல, உன்னை கிறிஸ்தவனா வைக்கக்கூடிய குணங்கள் வந்து இந்த 8 குணங்கள் தான். இது இல்லாத நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை. நீ உப்பு சாரமற்று போனா யூஸ்லெஸ் என்ற மாதிரி இந்த குணங்கள் இல்லாத கிறிஸ்தவன் அவனும் யூஸ்லெஸ் தான், அவனுக்கு எந்த பயனும் இல்ல, எந்த இதுலயும் அவன் முன்னேற முடியாது. அப்படிதான் இது உப்பு, ஒரு கிறிஸ்தவனுடைய டேஸ்ட உப்பு கொடுக்கக்கூடிய குணங்கள் இந்த 8 குணங்கள், ரொம்ப அவசியமான குணங்கள் இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமான குணங்கள். நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஒரு ஒரு அஸ்திபாரமான மிகவும் அவசியமான ஒரு மறுபடியும் பிறந்தவன் மறுபடியும் பிறக்காதவன் வேறுபடுத்தக்கூடிய குணங்கள் இதுதான் பாருங்களேன். ஒரு மறுபடியும் பிறந்தவன் தான் இதை உயர்ந்த விதத்துல மதிக்க முடியும் இந்த குணங்கள். உலக அவன் தான் இதை பின்தொடர முடியும், நான் இப்படித்தான் இருக்க முடியும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குணங்களையும் பார்த்தான். வாழ்க்கையெல்லாம் இதுல பின்தொடரணும்னு பார்ப்பான். ஆனா மறுபடியும் பிறக்காதவன் உலக மனுஷன் வந்து இதுக்கு அவனுக்கு அட்ராக்டிவா இருக்காது, இதுவே தெரியாது, இது விஷயமாவே தெரியாது, அவனுக்கு கவனமா கூட கேட்கறதுக்கும் விருப்பம் இருக்காது. ஆனா மறுபடியும் பிறந்தவன் தான் இதை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பான் பாருங்களேன். இதை நாடுவான் தன் உலகத்துல. இதுல இருக்கக்கூடிய முதல் படியத்தான் நம்ம படிச்சோம், முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் வேர், முதலாவது ஒரு 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 இந்த மத்த கிருபைகள்லாம் வளரக்கூடிய ஒரு மண்ணு அப்படின்னா என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. இத வந்து பரிசுத்தாவியானவர் தான் ஏற்படுத்துறது இல்லைங்களா. இயற்கையாவே எல்லா மனிதர்களும் சுயத்தில் பிரியப்படுகிறவர்கள், அதை மறுக்க முடியுமா? இல்ல. சுயத்தில் பிரியப்படுகிறவர்கள், சுயத்தை மேன்மையாக எண்ணுகிறவர்கள், சுயத்தை மேன்மையாக என்றது மாத்திரம் அதுல அப்படி குருடாய் போய் எவ்வளவு பைத்தியம்னா, போன வாரம் சொன்ன மாதிரி பரிசுத்த தேவன் தனக்கு நன்மைகளே கொடுக்கணும்ன்ற ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கிறவர்கள், அதுக்கு பாத்திரவான்கள். நான் பாத்திரம் கடவுள் எனக்கு நல்லதே செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பைத்தியம் அவன் அதுக்கு நான் தகுதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மனுஷர்கள், தங்களை உயர்த்துகிறவர்கள், தங்களை மேன்மையா நடக்கிறவர்கள். ஒன்னும் இல்ல, வெளியில கொஞ்சம் ஒழுங்கா நடந்துட்டா போதும். ஒரு சமுதாயத்தில், ஒரு சிவில் சொசைட்டில ஒழுங்கா, இந்த பெரிய பாவத்தையும் நான் செய்யல, பெரிய தப்புங்களும் நான் செய்யாம வாழ்ந்துட்டனாவே போதும், என்ன வந்துருது? ஆவியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா ஆயிடுறாங்க. சுய நீதி, நான் எவ்வளோ அவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, வெளியில இருக்கிறது அவனை மாதிரி குடிகாரன் இல்ல, இவனை மாதிரி இல்லன்னு ஆவியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா, சுய நீதி உள்ளவர்களா, அப்படி இருக்கிற மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா. ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், கிறிஸ்தவத்தின் ஆரம்பமே அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அதுதான் இங்க படிக்கிறத பாக்குறோம். கிறிஸ்தவம் பார்த்தோம்னா இதுதான். இப்ப இருக்கிறவர்கள் அப்படி ஒரு சுய நீதி உள்ளவர்களா இருக்கிறதுனால தான் இப்ப இருக்கிற கிறிஸ்டியானிட்டி சர்மன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சர்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, இப்ப இருக்கிற சர்மன்ஸ் எப்படி உயர்வா போகிறது, எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது, எப்படி நீங்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது, வெற்றியா வாழ்வதுன்னு தான் இருக்கே தவிர, எங்கேயாவது ஒரு சர்மனை கேட்டிருக்கீங்களா எப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்களா வாழ்றதுன்னு, எப்படி கீழ்த்தரமா வாழ்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல, யாருமே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சர்மன் எடுத்தோம்னா. எல்லா பிரசங்கமும் மனுஷருடைய பெருமையை போஷிக்கிறதா தான் இருக்கு. பிரசங்கம் எல்லாம் அவங்களை பெருமைப்படுத்தி தட்டி விட்டு அவங்கள மாம்சத்துல உயர்த்துகிறதா தான் இருக்கே தவிர, ஒரு மனுஷன் அவன் பெருமையை உரிச்சி, அவன் அகங்காரத்தை உரிச்சி, அவனுடைய அவனை நிர்வாணமா நிக்க வைக்கிற, அவனை ஊடுருவி இருதயத்தை திறந்து காட்டுற சர்மன் இப்பெல்லாம் மனுஷர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. குத்துற மாதிரி பேசுறீங்களே, குத்துற மாதிரி பேசுறீங்களே, அது தான் அவனை ஆவியில் எளிமை உள்ளவனா ஆக்கும். உன்னை ரொம்ப குத்தணும், நீ குத்தாதனால தான் இப்படி இருக்கிற. நீ உன்னை குத்தி, உன்னை உரிச்சி, உன் இருதயத்தை திறந்து உனக்கு காட்டணும், அப்பதான் அதுதான் அவனை ஆவியில் எளிமை உள்ளவனா ஆக்கும். இல்லாம மேல்பாரிய தட்டி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா குழு 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 குழுன்னு பேசுறோம் வைங்கள, அது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படித்தான் இப்ப பிரசங்கம் இருக்கு. இல்ல, ஆவியில் எளிமையை உள்ளவர்கள் ஆக்கணும்னா நம்ம இருதயத்தை ஊடுருவி நான் யாருன்னு எனக்கு காட்டணும், அசிங்கத்தனத்தை எனக்கு காட்டணும், அப்பத்தான் ஆவியில் எளிமை உள்ளவனா மாற முடியும் இல்லீங்களா. ஆகவே அப்படிப்பட்ட பிரசங்கம் வந்து இயேசு இங்க பாருங்களேன், அதனோட அடிப்படையாகவே அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம் அப்படின்னு சொல்றத நம்ம இங்க பாத்துட்டு வரோம். ஏன்? தேவனுடைய ராஜ்யம், அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஒரு முரண்பாடாக, தே ஆர் த பிளஸட், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. எக்ஸ்க்ளூசிவா இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம், மற்றவங்க யாருமே கிட்ட கூட வர முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம்னா அதுக்கு பல அம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம். நிகழ்காரிய அம்சம் என்ன? கிறிஸ்துவுடைய ஆட்சி. யார் மட்டும்தான் கிறிஸ்துவடைய ஆட்சிக்குள்ள வாழ போறாங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான். அது மாத்திரம் வரப்போற காலம் இருக்கு, அழியாத ராஜ்யம், அதுக்கு சுதந்திரவாளிகள் இவர்கள் மட்டும்தான் பாருங்களேன். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்து, நாம் ஆவியில் எளிமை உள்ள அனுபவம் நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா தேவராஜ்யம் நம்மளது இல்ல, தேவராஜ்யம் நம்மள்தான் இருக்க முடியாது. ஆகவே ஒரு அடிப்படையான குணாதிசயம் வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம இங்க பாத்துட்டு வரோம். அதனோட அவசியத்தை எனக்கு எவ்வளவு வலியுறுத்தினாலும் பத்தாது இல்லீங்களா, எவ்வளவு வலியுறுத்தினாலும் பத்தாது. ஆகவே இன்னைக்கு இன்னும் அதை கொஞ்சம் தியானிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு சில பைபிள்ல, அதுல இருக்கக்கூடிய பைபிள்ல மொத்தமா இருக்கக்கூடிய படங்கள் இல்லீங்களா, எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் ஒன் பிக்சர் இஸ் ஈக்குவல் டு 1000 வேர்ட்ஸ் னுவாங்க. அதாவது ஒரு படத்தை காமிச்சிட்டோம்னா 1000 வார்த்தைக்கு மேல சொன்ன மாதிரி. அந்த மாதிரி பைபிள் இருக்கிற சில படங்களை நம்ம பார்ப்போம். பைபிள பிடிச்சு போட்டிருக்கு, இதுதான் ஆவியில் எளிமை உள்ள குணம், ஆவியில் எளிமை உள்ளவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு அந்த படங்களை இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ரிவ்யூ மாதிரி, ஆவியில் எளிமை உள்ளதுன்னா என்ன, என்ன இல்லன்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் வலியுறுத்தணும்னு பாக்குறேன். இன்னைக்கு ஆவியில் எளிமை உள்ளவனா என்ன இல்ல, நான் போன வாரம் தெளிவாக பார்த்தோம். ஆவியில் எளிமைன்னா சரீர விதமான தரித்திரம் அல்ல, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா. சரீர விதமான தரித்திரம் அல்ல, பைபிள்ல சொல்லப்படுது தான். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பேரு ஏழைங்களை தான் ஆண்டவர் தெரிந்துகிட்டு இருக்கார் இல்லைங்களா. ஒன்னு கொரிந்தியர்ல போட்டிருக்கு, உங்களில் அநேகர் பலவான்கள் இல்ல ஐஸ்வர்யவான்கள் அல்ல, உலகத்தில் தரித்திரமானதையே தேவன் தெரிந்து கொண்டார். அநேகர் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தரித்திர, யாக்கோபுலையும் போட்டிருக்கு இல்லைங்களா. கிருபையில் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் உங்களை ஆக்கும்படிக்கு உலகத்தில் தரித்திரர்களையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனாலும் அப்படி இருந்தாலும் ஆனா சில பணக்காரங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், பணக்காரங்களையும் அழைக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கிறோம், அடிக்கடி பார்க்கிறோம், அநேக ஸ்திரீகளும் பெரிய பணக்காரங்களும் பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்கள்னு பார்க்கிறோம். ஒன்னு திமோத்தியில பவுல் திமோத்திக்கு சொல்றார், உங்களில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமா இருக்கிறவர்களை நீ அவங்களை எச்சரி, அநித்தியமான ஐஸ்வர்யத்தில் அவங்க நம்பிக்கை வைத்து வைக்காதபடிக்கு அவங்களை எச்சரின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அவங்க அநித்தியம் அவங்க கொடுக்கறதுல ஐஸ்வர்யம், ஆண்டவர் உலகத்தில் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வதிச்சனா கொடுக்கறதுல அவங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், தாராளமா கொடுக்கறதுல ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்பதாக அவங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், அதுல அவங்க மயங்கி வாழ்ந்துட போறாங்கன்றது எச்சரிக்கை சொல்றாரு. ஆகவே சபையில ரட்சிக்கப்பட்டவர்களும் பணக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க இல்லீங்களா. அதனால இது சரீர பிரகாரமான, அப்போ அதனால பணக்காரங்களை பார்த்து நம்ம நீங்க பாக்கியவான்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது சரீர பிரகாரமான காரியத்தையே குறிக்கல. சரீர பிரகாரமான தரித்திரம் வந்து பல காரணங்கள் இருக்கு இல்லீங்களா. ஒன்னு என்ன, ஒருவேளை நம்ம ஏழை வீட்டில் பிறந்ததுனால நம்ம தரித்திரமா இருக்கலாம், இல்லைன்னா போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால தரித்திரமா இருக்கலாம், இல்ல பல காரணங்கள் இருக்கலாம் இல்லீங்களா. ஒரு கெட்ட குமாரன் மாதிரி இன்னைக்கு பார்த்த உக்ரானுக்காரன் அதுல உண்மை இல்லாதவனா இருந்து ஒரு கெட்ட குமாரன் மாதிரி கண்டபடி காரியங்களை வேஸ்ட் பண்ணதுனால செலவு பண்ணதுனால அவன் தரித்திரமா இருக்கலாம். தரித்திரம் ஆகிறதுக்கு இயற்கையான காரணங்கள் தான் இருக்கு. ஆனா ஆவியில் தரித்திரம் ஆகிறதுக்கு ஒரே காரணம் தான் கிருபை, அசாதாரணமான காரணம் இல்லீங்களா. ஆகவே முதலாவது சரீர பிரகாரமான தரித்திரத்தை குறிக்கிறது அல்ல. ரெண்டாவது நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, சில பேருக்கு இயற்கையாவே கூச்ச சபாவம் அப்படின்னா தெரியுதுங்களா, கூச்ச சபாவம், மற்றவங்கிட்ட எல்லாம் போய் அப்படி பேசிக்க மாட்டாங்க, தாங்கள் தாங்களே இருப்பாங்க, ஒரு ரொம்ப சாதுவா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு. யாராவது புது ஆளுகிட்ட பேசுற பதில என்னை கழுத்தை பிடிச்சி சாவடிச்சிருங்க, புது ஆளுகிட்ட பேசணும்னா எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அது அவங்கள ஆண்டவர் அப்படித்தான் அவங்களை பண்ணி இருக்கிறார். அது ஆவியில் எளிமை இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்படி நினைச்சுக்குவாங்க, நான் ரொம்ப ஆவியில எளிமைங்க, யாருக்கிட்டயும் நான் பேச மாட்டேன், சத்தமா பேச மாட்டேன், இல்லவே இல்ல. சில பேர் போல்டா இருப்பாங்க, போய் போல்டா பேசி யார் இருந்தாலும் போய் தைரியமா பேசுவாங்க, அவங்களுக்கு அது இல்ல. நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாது. ஆவியில கூச்ச சுபாவம், ஆவியில் எளிமை உள்ளவர்களா அது ஆகாது, அது இயற்கை குணம், அது அதுவும் இல்லைன்னு நம்ம பாத்துக்கணும். ரெண்டாவது ஒரு ஒரு தாழ்மையான வார்த்தைகளை பேசுறதோ தாழ்மையான பாடி லாங்குவேஜ வச்சுக்கிறதோ ஆவியில் எளிமை இல்லை. புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். தாழ்மையா வார்த்தைகளை பேசுறது, தாழ்மையா பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ்னா தெரியுதுங்களா, அப்படியே ஒடுக்கி தாழ்மையா தங்களை வச்சுக்கிறது, அது ஆவியில் எளிமை இல்லை. அப்படி சில பேர், ஏன்னா இது ரொம்ப சோதனை. சபையில கிறிஸ்தவ சபையில எல்லாம் நம்ம மேல வரணும்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களில் உயர்வனா இருக்கக்கூடியவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம கத்துக்கிட்ட உடனே இங்க நம்ம அதிகாரம் பண்ண முடியாது, மிரட்ட முடியாது, நம்ம நெஞ்செல்லாம் இப்படி வச்சுட்டு எல்லாம் பேச முடியாதுன்னு உணர்றவங்க என்ன பண்றதுன்னா, அதுக்கு ஒரு சோதனை, அதுக்கு ஏற்றபடி தங்களை ஒரு டிராமா பண்றதுதான் நம்ம மாத்திக்க முடியும். அது ஒரு சோதனை வரக்கூடிய, எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை தான். ரொம்ப தாழ்மையா பாடி லாங்குவேஜ் வச்சு வாய்ஸ கூட தாழ்மையா மாத்திக்கிட்டு அப்படி டிராமா போடுற மாதிரி நம்ம மாறலாம். உண்மையா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம சொல்றவர்களா கூட மாறிடலாம். நம்ம இந்த இருக்கிற எல்லா குணங்களை கூட நம்ம டிராமா போட முடியும். ஆனா அவங்கெல்லாம் பாக்கியவாங்க, சாந்த குணம் உள்ளவர்களா டிராமா போடலாம், ஆனா இதயத்துல கொஞ்சம் கூட உனக்கு சாந்த குணம் இல்ல, அப்படி நம்ம டிராமா போடலாம். அதெல்லாம் இங்க குறிக்கல, அதெல்லாம் விட்டுறணும் நம்ம, அதுக்கு இங்க சம்பந்தமே இல்ல. அப்படி கூட இருந்து நம்மள வஞ்சித்துக் கொள்ளலாம், அதுதான் சொல்றேன். இது வந்து இதயத்தின் கண்டிஷனுங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்ட், இது எதுவுமே வெளி காரியங்கள் அல்ல, இருதயத்தில் இருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் இங்க பேசுறத நம்ம பாக்குறோம் பாருங்களேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள், அதை பத்தி தான் நம்ம இங்க பேசுறது, வெளி நாடகத்தை பத்தி பேசல. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு தவறான தாழ்மையின் வேஷத்துல சோம்பேறித்தனமா இருந்துடலாம். என்ன, எது கொடுத்தாலும், எது பொறுப்பு கொடுத்தாலும், ஐயோ அதெல்லாம் எனக்கு செய்ய முடியாதுங்க, எனக்கு அவங்க சோம்பேறி அதை செய்யறதுக்கு அவங்க விருப்பம் இல்ல, முயற்சி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா ரொம்ப தாழ்மையின் வேஷத்தை காட்டுறது. ஐயோ எனக்கு திறமை இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, பொறுப்பு எடுக்கிறதுக்கு மறுக்கிறது வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்களை ஆக முடியாது. பாருங்களேன், ஆவியில் எளிமை ஒரு அவசியம் இருக்குது, அது செய்யறதுக்கு யாரும் இல்ல, நான் தான் செய்யணும் அப்படின்னா நான் முயற்சி பண்றேங்க, என்னால முடியாது, ஆண்டவருடைய கிருபையினால நான் முயற்சி பண்றேன், முடியல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் ஆவியில் எளிமை. பொறுப்பு எடுக்கிறதுக்கு தயங்குறது இல்ல, அது ஒரு சோம்பேறிய ஒரு சோம்பேறித்தனத்தை மறைச்சுக்கலாம். பாருங்களேன், அந்த தாளந்து உள்ளவன் அப்படித்தான் பண்ணான். என்ன பண்ணான், ஒரு தாளந்து அவனுக்கு கொடுத்தா அவன் போய் என்ன பண்ணா, ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஒழிச்சு வச்சுட்டு என்ன, ஐயோ நீங்க ரொம்ப கணக்கு கேட்கிறவரு, அதெல்லாம் என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால பத்திரமா வச்சிருக்க வச்சுக்காங்க. என்ன சொன்னாரு, சோம்பல் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு திட்டினார் இல்லைங்களா. அப்படி கூட நம்ம இருந்துடலாம். ஆகவே எது எதெல்லாம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது சரீர பிரகாரமானது இல்ல, இயற்கையான கூச்ச சுபாவம் இல்ல, ஒரு ஒரு வெளி நாடகத்துல ஒரு டிராமா போடுறது இல்ல, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எளிமை உள்ளவர்கள்னா என்ன, எளிமைனா ரொம்ப தேவை உடையவர்கள் இல்லைங்களா, அடிப்படை தேவை. அடிப்படை என்ன, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, துணி இல்ல, அவங்களுக்கு அதான் புவர். அந்த புவர் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுடைய தேவைகளுக்கு தங்களால அதை தீர்த்து கொள்ளக்கூடிய திறமையும் இல்லாதவர்கள், தங்களால் தீர்த்து கொள்ள முடியாதவர்கள். மற்ற இடத்துல இருந்து தான் அவங்க தேவைக்கு பூர்த்தி வர முடியுமே தவிர தங்களாலே தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு. ஆவியில் எளிமைன்னா என்ன, எளிமைனா அதுன்னு பாக்குறோம். ஆவியில் எளிமைன்னா ஆவினா ஆவி ஆத்மா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் இல்லைங்களா, தேவனால் அவருடைய சுவாசத்தினால் நமக்கு கிடைச்ச ஆத்மா, பாவத்தினால் அது சீரழிந்து போன ஆத்மா, அந்த ஆத்மா தான் பேசணும். இது ரெண்டும் சேர்த்தோம்னா நம்ம ஆத்மா உள்ளான இருக்கக்கூடிய ஆத்மா ஆவி, அதையும் எளிமையும் சேர்த்தனா அங்க எளிமையா இருக்கிறவர்கள் இல்லைங்களா, அங்க எளிமையா இருக்கிறவர்கள். அது ஒரு உணர்வு, ஒரு அவேர்னஸ், எனக்குள்ளேயே என்னை பத்தி, என்னுடைய இயலாமையை பத்தி எனக்கு உணர்வு இருக்கு. தேவனுக்கு முன்பதாக நான் எவ்வளவு பிச்சைக்காரன், எவ்வளவு உதவியற்றவன்ற ஒரு உணர்வு. தேவனுக்கு முன்பதாக நான் எவ்வளவு அசுத்தமா இருக்கிறேன்ற ஒரு உணர்வு. தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு தகுதியற்றவனா இருக்கிறேன்ற ஒரு உணர்வு. எனக்குள்ள எந்த நன்மையும் இல்லைன்ற ஒரு உணர்வு. ஏன் உணர்வு உணர்வுன்றனா, எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறது, ஆனா அதுல உணர்ந்தவங்க தான் பாக்கியவான்கள். அந்த உணர்வு பரிசுத்தாவி தான் கொடுக்கிறது, புரியுதுங்களா. ஆவியில் எளிமைக்கும் தாழ்மைக்கும் ஒன்னு இல்ல, ரெண்டுமே. தாழ்மை என்ன என்ன, ஆவியில் எளிமை உள்ள ரெண்டுமே ஒன்னு இல்ல. ஆவியில் எளிமை உள்ளவன் தான் உண்மையா தாழ்மையா இருக்க முடியும் இல்லைங்களா. இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒருத்தன் ஏன் தாழ்மையா இருக்கிறான்னா, அவன் ஆவியில் எளிமையை உணர்ந்தவன் மட்டும்தான் உண்மையான தாழ்மையா இருக்க முடியும். தாழ்மைன்றது வந்து ஆவியில் எளிமைன்னு உணர்ந்தவனால தான், நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் இல்லைன்னா அதை உணர்ந்தவன் தான் ஆவியில் எளிமையா இருக்க முடியும். ஆகவே ஆவியில் எளிமைன்னா என்ன பாக்குறோம், என்ன இல்லன்னு பாக்குறோம், என்ன இருக்குன்னு பாக்குறோம், நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய தேவையை, நம்முடைய தரித்திர தன்மையை உணர்வது உணர்வது. ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த டெபினேஷன். ஆவியில் எளிமைன்னா இதான்ப்பா, நம்ம மனசுல வச்சுக்கோங்க. இதை எப்பொழுதும் உணர்றவன் என்ன நிம்மதி தெரியுமா, இதை உணர்ந்தனா, நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே ஸ்பிரிச்சுவலா செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவலா தான் பாக்குறோம் இல்லைங்களா. நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லா தேவைகள் உடையவனாக நான் நிக்கிறேன். அதாங்க ஆவியில் எளிமை உள்ளவன். எவ்வளவு அருமையான டெபினேஷன் பாருங்களேன். ஆகவே இப்படி இருக்கிறவர்களுடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் டிஸ்கவரி தான். நாம் எப்படி, நாம் எவ்வளவு நம்முடைய நீதியெல்லாம் ஆளுக்கு தந்த, தேவனுக்கு முன்பதாக நம்ம வெறும் தூசு, நம்முடைய உதவியற்ற நிலைமை, தகுதியற்ற நிலைமை, நம்முடைய இயலாமைய, நம்முடைய மோசத்தனத்தை, நரக பாத்திர தன்மையை உணர்றது தாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்படி உணர்றவங்க தான், இப்படி முதல்ல உணர்றவங்க தான் விசுவாசத்துல இயேசுவை பிடிச்சுக்கிட்டு ரட்சிக்கப்படுறது. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னாவே இது அவனுக்கு ஏற்பட்டா தான் உண்மையானமே மறுஜென்மம் ஒருத்தனுக்கு ஏற்படுதுன்னா என்ன மறுஜென்மம் அவனுக்கு இது வரும். மறுஜென்மம் ஒருத்தனுக்கு வருதுன்றதுக்கு அடையாளம் என்ன, அவன் ஆவியில் எளிமை உள்ளவனா பார்க்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் உயிர் வருது. செத்தவன் உயிரோடு வர்றதுக்கு அடையாளம் என்ன? அவன் ஆவி உணர்றான், ஐயோ நான் ஒண்ணுமே இல்லையே, இவ்வளவு தரித்திரனா இருக்கிறேனேன்னு உணர்றது தான் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரீஜெனரேஷன். அப்படி அவன் உணர்றவன் தான் இயேசுவை போய் விசுவாசத்துல பிடிச்சுக்கிறான். விசுவாசத்துக்கு முன்பு வர்றது தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கும் அதுதான் அவசியம். அதன் மூலமா தான் ஒருத்தன் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழையிறான். தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சவன் இதுல தொடர்ந்து போகும்போது தான் கிருபையில வளர்றான், ஆண்டவர்னால வல்லமையா பயன்படுத்தப்படுறான். இந்த ரெண்டு குணங்களை நம்ம பார்க்கணும். படங்கள், சில படங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஒருத்தன் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும்னாவே முதல்ல அவன் இது இருந்தா தான் முடியும். இதன் மூலமா தான் உள்ள வரான். உள்ள வந்தவன், தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தவன் தொடர்ந்து கிருபையில வளர்றது, ஆண்டவர்னால வல்லமையா பயன்படுத்தப்படுறது, இதுல தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது தான். இந்த ரெண்டு படங்களை நம்ம பார்ப்போம் பாருங்களேன். சரி, நம்ம பார்க்கும்போது இப்ப இது இவ்வளவு அவசியமா இருந்தா, இவ்வளவு ஃபவுண்டேஷனலா இருந்தா நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கணும். பைபிள் பல உதாரணங்கள் இது கொடுத்து பார்த்து கொடுத்துருக்கணும், பல படங்கள் நமக்கு கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தோம்னா உண்மையாவே நிறைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தவங்க இருக்காங்களா? நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லா தேவைகளோடு நான் நிக்கிறேன்னு இருந்த மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படின்னா இருக்கிறாங்க. அந்த படங்கள் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. சில ஆரம்பத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன், ரட்சிக்கப்படுவது ஆரம்பத்துல அப்படி இருந்தவங்க சில படங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கெஸ் பண்ண முடியுமா? அப்படி ஆவியில் எளிமை உள்ள ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க நீங்க? யார கொடுப்பீங்க? யோசேப்பு. சரி, வேற? யோபு கொடுக்கலாம். சரி, வேற? இதன் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா யாரு கொடுக்கலாம்? சரி, நான் ஒரு உதாரணம் கொடுக்கறேன். லூக்கா 18:9 பாப்போமே. லூக்கா 18:9 ஒரு அழகான படம். ஆவியில் எளிமை உள்ளவனுடைய பாஷை எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான்றத நமக்கு படம் பிடிச்சு அந்த வசனம் காமிக்குது பாருங்களேன். லூக்கா 18. ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அவங்க ரெண்டு பேருடைய கதையை படிங்களா.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
பாருங்களேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்றார். அப்படி ஆவியில் எளிமை இல்லாதவர்களுடைய குணம் என்ன? தங்களை பெரிய நீதிமான்கள் எண்ணி மத்தவங்களை சீப்பா என்றவங்க தான். அது பெரிய குணம் அவங்களுக்கு. தங்களை பேன்மையா எண்ணுவாங்க, தங்களை மத்தவங்களை எல்லாரும் சீப்பா பார்ப்பாங்க. அதான் அவங்களுடைய குணம். அவன் இவன் ஆப்போசிட். அவங்களுக்கு ஒரு ஓமையை இவர் சொல்றார்.
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாருங்களேன், இவனே நீதிமானாக வீட்டுக்கு போனான்னா இதான். இன்னொரு வார்த்தையில சொன்னா, இவன்தான் பாக்கியவான். ஏன்னா இவன் தான் ஒரு எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுறது வந்து ஆவியில் எளிமை உள்ள அந்த அனுபவத்தினால தான். இவனை பாருங்க என்ன பண்றான். இவன் இப்படித்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தான். இவன் செய்யறது எதுவுமே இயற்கைக்கு விரோதம் தான். எல்லா மனுஷங்களும் வந்து பெருமையா நிக்கு, சுயத்தை பெருமை பாராட்டுற மனுஷங்களுக்கு மத்தியில் இவன் என்ன பண்றான்? இவங்க அவங்க அப்பா அம்மா இவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, பாஸ்டர் பிரீஸ்ட் இவனுக்கு சொல்லிக் கொடுக்காத காரியத்தை வந்து செய்யறான். என்ன பண்றான் பாருங்களேன், என்ன பண்றான்? ஆலயத்தில் தூரம் நிக்கிறான், கிட்ட கூட வரல, கண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்றான். கண்ணை கீழே, அவமானத்துல கீழே பார்க்கறான். என்ன, பரலோகத்தை பார்க்காம தன் மார்பை அடித்து கொண்டு போன வாரம் நான் சொன்னேன், ஆவியில் எலும்பு உள்ளவர்கள் கூனி குறுகி பிச்சை எடுக்கிறவங்க, ரக்கத்தோடு அவமானத்தோடு பிச்சை எடுக்கிறவங்க, அந்த மாதிரி பிச்சை எடுக்கிற ஒரு நிலையில் பாருங்களேன், அவனுடைய சீரழிவு, இருதயத்தின் சீரழிவை தான் ஆழமா உணர்ந்த மனுஷன், தேவனுக்கு முன்பதாக நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு உணர்ந்த மனுஷன், அவன் நெஞ்ச வந்து அடிச்சுக்கிறான், அடிச்சுக்கிட்ட, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க இறக்கம் காட்டலன்னா எல்லாத்துக்கும் நாங்க உண்மை நம்பி இருக்கிறேன்னு வந்து நிக்கிறோம் பாருங்களேன். அது அருமையான படம், ஆவியில் எளிமை உள்ளவனுடைய பாஷ வெளியில அவன் எப்படி இருப்பான்னு இயேசு காட்டுற, இதான் என் ஆவியில் எளிமை உள்ள இவனை பார்த்துக்க, இவன் தான் அந்த படம் பாருங்களேன். அவன் குற்ற உணர்வுனால அவன் வருந்தி போயிருக்கிறான் அப்படின்னு, தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறான்றத பாக்குறோம். அவன் சீரழிவு, அவனுடைய பெருமையெல்லாம் அவனை எடுத்துருச்சு. இதுல ஒன்னு கவனிக்கணும், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் வந்து அங்க கத்துல, ரொம்ப ஹெல்த்தா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, ஆயக்காரங்கெல்லாம் நம்ம சும்மா நினைச்சுக்க கூடாது, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப வசதி உள்ளவங்க, ஊர்லயே இஸ்ரேல் ஆயக்காரங்களை விட வேற பணக்காரங்க இருக்க முடியாது, ரொம்ப பணம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அவன் பணத்துக்காக சாப்பாட்டுக்காக அவன் வந்து கெஞ்சல, உடம்பு சரியில்லைன்னு கெஞ்சல, அவன் அப்படி பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய ஆவிக்குரிய தரித்திரம் அவனுக்கு வெளிப்பட்டது, அதனாலதான் வந்து அப்படி நிக்கிறான் பாருங்களேன். அவன் அப்படி வந்து நிக்கிறதுக்கு காரணம் அதாங்க, தேவனே என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு அவன் கெஞ்சிருத பாக்குறோம். இது ஒரு நல்ல உதாரணம், இப்படி இப்படித்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தான், இவனே நீதிமானாக போனான் அப்படின்னு இயேசு சொல்றாரு பாருங்களேன். இது அருமையான படம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தான் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்றாரு. இன்னும் சில உதாரணங்கள் பார்த்துட்டே போலாம். இன்னும் ஒரு வசனம் படிப்போம், நூற்றுக்கு அதிபதி லூக்கா 7:6-9 வரைக்கும் படிப்போம் பாருங்களேன். ஏசு ஆசிர்வதித்தவர்கள், இயேசு கிட்ட பெரிய பிளஸ்ஸிங்க பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, கிருபைய பெற்றுக்கொண்டவங்க இவங்க எல்லாருமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் படிங்களேன். 7, பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில் இருக்கிறவன், மிலிட்டரி கமாண்டர், என்ன சொல்றாரு?
அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான்.
பாருங்களேன், பெரிய கமாண்டர், பெரிய இவ, அவன் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? உடம்பு சரியில்லைன்னு அவர் வர சொல்றாங்க போய், அவ்வளவுதான். ஆனா அவரே வராரு, வரும்போது ஐயா நாங்க முகத்தை கூட பாக்குறதுக்கு நான் தகுதியில வரக்கூடாதுன்னு தான் நான் வரல ஐயா, நீங்க போய் என் வீட்டுக்கு வரலாமா? நூற்றுக்கு அதிபதிங்க இயேசு என்ன துணி போட்டுட்டு ரொம்ப ஏழையாத்தான் இருந்தாரு, ஆனா எந்த அளவுக்கு தான் தன்னுடைய தரித்திர ஆத்ம தரித்திரத்தை உணர்ந்திருக்கான் பாருங்களேன். நூற்றுக்கு அதிபதி அவன் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வர்றது கூட எனக்கு தகுதி இல்ல, அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் சாமி. இயேசு என்ன சொல்றாரு படிங்களா?
நான் அதிகாரத்துக்கும் கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திறனான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன்.
ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தாங்க இவ்வளவு பெரிய விசுவாசம் வர முடியும், அதான் இயேசு அங்க பார்த்து மெச்சித்துக்கிறார். இன்னொரு குணம் பார்க்கலாம், மத்தேயு 15:27 ஒரு காணானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் உடம்பு சரியில்லைன்னு இயேசு பின்னாடியே வருது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே வருது. சீஷருங்களும் ஆண்டவரே அவளை அனுப்பி விடுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்களுக்கு போய் கொடுக்க முடியுமா அப்படின்றாரு. எவ்வளவு அவமானமா பேசுற மாதிரி இருக்கு இல்லீங்களா? நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? என்ன போய் நாயின்ட்டாரு, என்ன போய் நாயின்ட்டாரு, இன்னுமே வேணாம், என்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்துல நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னா, ஒரு கல்யாணத்துல எல்லாம் என்ன பெருமை நம்மளுக்கு, என்ன மதிக்கலையே பைய வீட்டுக்கார, நம்மள மதிக்கலையே அப்படின்லாம் பெருமை நமக்கு வந்துருது இல்லைங்களா? ஆனா இவரு நாயின்றார், நாய்க்கு போய் நான் போடுறதா, பிள்ளைகள் கொடுக்கற போ நீ நாயின்றார். என்ன சொல்றாரு அந்த பெண் என்ன சொல்லுது? 15:27
அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே,
ஆமா ஆண்டவரே, நான் நாய் தான்,
ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே.
யாருங்க இப்படி பேச முடியும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பேச முடியும். எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, என்ன நாயின்னு ஒருத்தர் திட்டான் அப்படின்னா, ஐயோ ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ ரொம்ப நன்றி ஐயா, என்ன நல்லவேளை நாய் ரொம்ப நன்றி உள்ள ஜீவன், அதுக்கு நான் தகுதி இல்லை, என்ன பண்ணின்னு கூட திட்டிருக்கலாம், ரொம்ப மோசமா கூட திட்டிருக்கலாம். அவங்க தாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள். பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவனாக அந்த பெண் எவ்வளவு அருமையா சொல்லுது. ஓகே, இன்னொரு அருமையான படம் பார்த்தோம்னா, லூக்கா 15 என்ன பாக்குறோம், 11 இருந்து, ஒரு கெட்ட குமாரன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்றான், அவங்க வீட்டுல அப்பா நல்லா வளர்க்கிறாரு, ஸ்ட்ரிக்டா வளர்க்கிறாரு, புள்ள நல்லா வரணுமேன்னு. ஆனா இந்த வாலிப புள்ள இருக்கிறது என்ன, இந்த வீட்டுல ஃப்ரீடமே இல்ல, இந்த வீட்டுல ஒரு சந்தோஷமே இல்ல, எல்லாம் ஜாலியா இருக்கலாம்னா விடுறதே இல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட, அது பண்ணாத இது பண்ணாத, ஞாயிற்றுக்கிழமானா 2 நாட்டி சர்ச்சுக்கு வா, நிம்மதியா டிவி பாக்குறதுக்கு இல்லைன்னு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இல்ல. அவன் என்ன பண்றான், எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போறான். அப்படி போற பிள்ளைங்களெல்லாம் எங்கதான் முடியுறது, பன்னி தொட்டிக்கு தான் போறது இல்லைங்களா, கடைசியில் அங்கதான் போறது. அந்த அவன் போறான் பன்னி தொட்டிக்கு, போய் 14 வசனத்துல என்ன ஆகுது,
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி
சரீரவிதமா குறைவு வந்தாலும் தன் ஆத்ம குறைவு அப்பதான் உணர்ந்தான். பாருங்களேன், தன் குறைவுபட தொடங்கி அவங்க அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்து நீங்க கவனிக்கணும், அப்பா எனக்கு சாப்பாடு இல்லப்பா, பிச்சை போடுங்கப்பான்னு வரல. அவன் சாப்பாடு வேணும்ப்பா, 10 நாளா சாப்பிடலப்பான்னு வரல. இல்ல எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குப்பா, 1 பைசா ஜோபுல இல்ல, காசை கொடுங்கப்பான்னு வரல. அதான் வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கணும். அவங்க கிட்ட பசிதான், 10-15 நாள் அவன் சாப்பிடலதான், அவன் துணி ரொம்ப மோசமா தான் இருக்கு, 1 ரூபா அவன் கையில காசு இல்லதான். ஆனா அதெல்லாம் அவன் கேட்டு வரல. அத உறவு அவன் புத்தி தெளிந்த போது, என்ன புத்தி தெளிஞ்சு, அப்பதாங்க அவன் ஆத்ம தரித்திரத்தை அவன் உணர்ந்தான். காசை கேட்டு வரல, சாப்பாடு கேட்டு வரல, அவன் எதை கேட்டு வரான் தெரியுமா, அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்கறான், 17 வசனத்துல 21
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
பாருங்களேன், வந்த உடனே அவன் சொல்றது என்ன, நான் ஆவின் தரித்திரத்தை உணர்றான், பரத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியுங்கள், உங்களுடைய பிள்ளையா இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்களேன், அவன் வந்து அவன் தரித்திர நிலைமையை குறித்து அவன் பரிதபித்து இதுல வரலங்க, அவன் பெருமை உடைஞ்சு போச்சு, அவன் அகங்காரம் உடைஞ்சு போச்சு, உடைஞ்சு போய் தரித்திரனா அவன் வரான், தரித்திரனா வரான். அதுல தான் அங்க விசேஷம் இருக்கு. பாருங்களேன், அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வரான். சில பேர் வந்து நல்லா குடிச்சு இல்லைன்னா நல்லா வேசித்தனத்துல நல்லா பாவத்துல வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையின் விளைவுகளுக்காகத்தான் வருத்தப்படுவாங்களே தவிர தங்களுடைய பெருமையை உடையறதே இல்லை. ஆண்டவரே என்ன காப்பாத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கத்துறாங்களே, எதுக்கு கத்துறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தணும்னு தான் கத்துறாங்களே தவிர அவன் பெருமை உடையறது இல்ல. பாருங்களேன், எவ்வளவு பேர் அப்படி நான் பார்த்திருக்கிறேன், அவன் வாழ்க்கை தரித்திரமா போவோம், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போவோம், ஆனா அந்த தரித்திரத்துக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதே தவிர நான் இவ்வளவு பெருமை உள்ளவனா இருக்கனே, இவ்வளவு மோச பாவியா இருக்கிறனே, இதனாலதானே நான் இப்படி ஆனேன், அவன் பெருமை உடையாத பிச்சைக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அவன் இவன் அப்படி இல்லை, சாப்பாடை வந்து கேட்கல, அப்பா கிட்ட காசு கேட்கல, நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிங்க அவன் கேட்கறான். பாருங்களேன், இந்த ரெண்டு உதாரணங்களும் ரொம்ப அருமையான உதாரணம். பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் ஆவியில் எளிமை இருக்கோ தேவனுக்கு முன்பதாக தாங்கள் செஞ்ச பாவ நிலைமை, என் பாவ நிலைமையினால தான் நான் இப்படி இருக்கிறேன்ற உணர்வு, கசப்பான உணர்வு இருக்கோங்க, அந்த உணர்வு அவங்களுக்கு வரும். இவங்க ரெண்டு பேரை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் ஆயக்காரன் நல்லா வசதி இருக்கு, பண குறைவு எதுவுமே இல்லை, அவன் அழுகுறத பாருங்க, இந்த கெட்டகுமாரன் அழுகுறத பாருங்க. ரெண்டு கெட்டகுமாரனுக்கு ரொம்ப தேவை, பட்னி பசி துணியில ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரன் இருக்கிறான். ஆனா ரெண்டு பேர் தான் ஒரே பாஷை. ஏன், இவங்க ரெண்டு பேரும் சரீர தரித்திரத்துக்காக அழுவுனது இல்ல, ஆத்ம தரித்திரத்துக்காக அழுந்திருக்கிறான். பாருங்களேன், ரெண்டு பேரும் ஒரே பாஷை, தேவனுக்கு முன்பதாக தங்களுடைய பாவ நிலைமையை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இதான் பாக்குறோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லோருடைய நிலைமையும் இதுதான். ஆனா பாவத்தினால நமக்கு வந்த பிரச்சனை என்ன, இதனோட உணர்வே இல்லாம பெருமையில வாழுகிறவர்கள் தான் எல்லோருமே. பரிசுத்தாவி நம்ம கண்களை திறந்த பிறகு நமக்கு ஏற்படுறது இதுதான், நம்முடைய தரித்திர தன்மையை எவ்வளவு மோசமா இருக்கிறோம் அப்படின்றத உணர்றதுதான். ஒருத்தர் அருமையா சொன்னாரு, எல்லாரும் ஆவியில் எளிமையை ஒரு நாள் உணர்ந்தே உணர்வாங்க. ஒருத்தன் பரிசுத்தாவினால் இந்த உலகத்திலேயே உணர்த்தப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறான். ஆவியில் எளிமை உள்ள ஒரு நிமிஷம் அப்படி இருக்கன்னு விரும்ப மாட்டான், உடனே போய் கிறிஸ்துவ பிடிச்சிக்க பார்ப்பான். ஆனா நரகத்துக்கு போறவங்க நரகத்துல சில அநேக பேர் உணர்வாங்க, அந்த டைம்ல ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லைங்களா. இதே லூக்கால 16வது அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான். எவ்வளவு ஐஸ்வர்யவன், அவன் நல்லா துணியை போட்டு நல்லா இது இருந்தான், ஆனா திடீர்னு நரகத்துக்கு போனான். டெய்லி அவன் நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரன் அவங்க வாசல் கிட்ட உட்கார்ந்து இருப்பான். அவன் பிச்சைக்காரன் தான், ஆனா ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் அவர் தான். இவன் ரொம்ப வசதி, ஆனா நரகத்துக்கு போறான். நரகத்துக்கு போய் என்ன ஆச்சு, ஒரு டிராப் தண்ணி இல்ல அவனுக்கு. எவ்வளவு பிச்சைக்காரன் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அவன் பிறகு பெரிய பணக்காரனா தான் இந்த உலகத்துல இருந்தான். அவன் பிச்சைக்கார ஆத்ம பிச்சைக்காரத்தனத்தை உணராம வாழ்ந்திருந்தான். அதான் பாக்குறோம். ஆகவே முதலாவது நாம் ஆவியில் எளிமை இத உணர்லன்னா கிறிஸ்துவுடைய மதிப்பே நமக்கு தெரியாது. பாருங்களேன், கிறிஸ்து கிட்ட நம்ம வரவே முடியாது தான் சொல்றாரு. கிறிஸ்து கிட்ட வரவே முடியாது. கிறிஸ்து ஏன் கிறிஸ்து கிட்ட வர முடியாதுன்னா, கிறிஸ்து போடுற கண்டிஷன்ஸ் மீட் பண்ணி வரவங்க தான் கிறிஸ்து கிட்ட வர முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் கிறிஸ்து கிட்ட வர்றதில்ல. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் கிறிஸ்து கிட்ட வர்றதில்ல. என்னை பின்பற்றணும்னா ஒருத்தன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு வரவன் தான் என்னை பின்பற்றான். மத்தவெல்லாம் நாடகம் தான் போடுறாருன்றாரு கிறிஸ்து. கிறிஸ்துடைய கண்டிஷன்ஸ் மீட் பண்ணா தான் அவர்கிட்ட வர முடியும். ஆனா ஆவியில் எளிமை உள்ளவன் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் தான் பிரெட்டை வச்சு என்ன கண்டிஷன்ஸ் போட்டாலும் வர்றதுக்கு ரெடியா இருப்பான். ஒரு பிரெட்டை ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு, இவன் 10 நாள் சாப்பிடல, கேக்குறான், ஐயா எனக்கு பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் கொடுங்கய்யான்னு பட்னியில கெஞ்சுவான். அவரு சொல்றாரு, சரி நான் சாப்பாடு தரணுமா, மண்ணில பெறல, அங்க இருந்து இங்க வரைக்கும் பெறல. அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஐயோ சாமி உடனே பெறலன்னு பெறலுவான். அந்த மண்ணை எடுத்து வாயில போட்டுக்க. அப்படின்னா என்ன பண்ணுவான் பிச்சைக்கார, சாமி சாமி அப்படி வாயில இன்னும் போதுமா இன்னும் போதுமான்னு போட்டுக்குவான். சரி முட்டி போட்டுக்கிட்டு அங்க வரைக்கும் நடு அப்படின்னா நடக்குவான். பிரெட்டை கொடுங்கய்யா, பிரெட்டை கொடுங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், பிரெட்டை கொடுங்கய்யான்னு கெஞ்சிருவான். அவன் ஒருத்தன் தான் கெஞ்சுவான். அதே மாதிரி கிறிஸ்து கிட்ட பேரம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆவியில் எளிமை இல்லாதவர்களுக்கு தான். ஆவியில் தங்களுடைய தரித்திரத்தை உணராததுனால தான் கிறிஸ்து கிட்ட பேரம் பேசுறது. பேரம் பேசுறதுனா என்ன, ஆயிரக்கணக்கான மக்கள் ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஏன் அவங்க உலகத்தை விடுறதில்ல, இச்சைய விடுறதில்ல, உலகத்தை விட்டு கிறிஸ்து கிட்ட வர்றதில்ல. ஏன் வர்றதில்லன்னா கிறிஸ்து கிட்ட பேரம் பேசுறது. கிறிஸ்து கிட்ட பேரம் பேசுறது. அவர் சொன்னார், என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு வர. என்னை ஒருத்தன் பின்பற்றினால் தன்னுடைய தகப்பனோ தாயோ மனைவியோ சகோதரியோ சகோதரனையோ மனைவியோ புருஷனையோ பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டையோ வெறுக்காவிட்டால் என் பின்னே வர முடியாது. சொன்னார் இல்லைங்களா, வர முடியாது. யூ ஹாவ் டு லீவ் எவ்ரிதிங். வாழ்க்கையில மிக உயர்ந்த பாசம் அன்பு நேசம் யாருக்கு இருக்கணும், மனைவி எல்லாருக்கும் ஒப்பிட்டு பார்த்தா என் மேலதான் அவனுக்கு இருக்கணும். அப்படி வரவங்க எத்தனை பேரு. ஒருத்தர் அழகா சொன்னாரு, என் மனைவியை விட இயேசு தான் எனக்கு முக்கியமா போகணுமா, என் பிள்ளைய விட இயேசு தான் எனக்கு முக்கியமா போகணுமா. அவர் என்ன கிளியரா சொல்லிட்டாரு தெரியுமா, அதெல்லாம் நாடகம் வந்தா போடலாம், என்னால வர முடியாது, எனக்கு என் புள்ளத்தான் ரொம்ப முக்கியம், என் மனைவி தான் ரொம்ப முக்கியம். அவர் சாய்ஸ் அவர் பண்ணிக்கிட்டாரு. முடியாது அப்படின்னா முடியாது, வரமாட்டேன் நான் அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொல்றாங்க சில பேரு, ஏன்னா அவங்க ஆவியில் எளிமை இல்லாதவர்கள். அதாங்க காரணம், ஆவியில் எளிமை இல்லாதவர்கள். ஏன்னா ஒரு ஆவியில் எளிமை உள்ளவன் அவனுடைய தரித்திரத்தனத்தை உணர்ந்தவன் தன் ஆத்மா நரகத்துல போய் வேக போதே நித்தியமா. கிறிஸ்து யார் இல்லைனாலும் என்னால வாழ முடியும், என் புள்ள இல்லனா மனைவி இல்லனா ஊர்ல யாரும் இல்லைனாலும் வாழ முடியும், என்னுடைய ஒரே நம்பிக்கை கிறிஸ்து. அவருக்காண்டி இல்லைனா நித்திய நரகத்துல நான் வேக போறேனே, நித்தியமா டிராப் தண்ணி கூட இல்லாம தரித்திரனா இருக்க போறேனே. எல்லாரும் என் மனைவியை உடனானாலும் விடுறேன், என் வைஃபை உடனானாலும் விடுறேன், ஊர்ல எல்லாரையும் உடனானா விடுறேன், ஏன்னா கிறிஸ்து இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு வரவன் தாங்க ஆவியில் தரித்திரம் உள்ளவன். அவன் தான் உண்மையா வர முடியும் கிறிஸ்து கிட்ட. அதனாலதான் அவர் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு வர முடியும். இச்சைய உடனமா விடுறேன், உலகத்தை உடனமா விடணும், பொருளாசைய உடனும் விடுறேன், அவன் தான் வர முடியும். ஆவியில் எளிமை இல்லாதவன் தான் பேரம் பேசுவான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் வச்சுக்கலாம், அது கொஞ்சம் வச்சுக்கலாம்னு வருது. அவனுக்கு கிறிஸ்துவடைய அதிசயத்தை அற்புதத்தை அழக அவனால் அனுபவிக்கவே முடியாது வாழ்க்கையில. இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு தான் வாழ முடியும். பாருங்களேன், அதான் அங்க பாக்கணும். அதனாலதான் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம். கிறிஸ்து வேணுமா, அவருடைய கண்டிஷன்ஸ்ல வந்தா தான் உண்டு. கிறிஸ்து வந்தா வெறும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் கிறிஸ்து கிட்ட வர முடியும், உண்மையா வர முடியும். அதனாலதான் அவர் சொல்றார், அவர்களே பாக்கியவான். அவன் தான் இந்த ஆயக்காரன் வந்தான், ஆண்டவரே இறக்கம் காமிங்க, இறக்கம் காமிங்க, என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு வந்தான். அவனாலதான் அதெல்லாம் விட்டு வர முடியும். அதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் அறகுறை வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? நோ புவர் இந்த ஸ்பிரிட். அவங்க ஆத்ம தரித்திரத்தை உணர்ந்ததே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் தான் அதை உணர்த்த முடியும். ஆகவே இது ரெண்டு உதாரணம் பாக்குறோம் இல்லைங்களா, அருமையா. அந்த கெட்ட குமாரனை பாக்குறோம், இந்த ஆயக்காரனை பாக்குறோம். இது மாத்திரம் இல்ல, இது ஒரு தடவை நடந்து முடிகிற கதை இல்ல. இது வந்து இந்த கவனிச்ச அந்த பாஷையை பாருங்களேன், ஆவியில் எளிமையா இருந்தவர்கள்னு வரல, என்ன வருது? உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதான் அவங்க தான் பாக்கியவான்கள். நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க போது இருந்தாங்க, ஆனா இப்ப கொஞ்சம் பெருமை வந்துருச்சுன்னா அது கரெக்ட் இல்ல. இப்போ அப்ப சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம், பாக்கியம் இல்ல. ஆவியில் உள்ளவர்கள்னா தொடர்ந்து அதுல நிலைத்திருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். பாக்கியம் கிருபையில வளர்றவங்க பாருங்களேன், எந்த கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா இந்த நிலையில் இருந்தவர்கள் தான். பாருங்களேன் இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வல்லமையா கடவுள்குள்ள வளர்ந்தவங்க, கடவுள்னால பயன்படுத்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கு. எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணும் பாருங்களேன், எந்த உதாரணம் எடுத்து பாருங்க. போதுமான உதாரணம் இருக்கு, போதுமான உதாரணம் இருக்கு. ஆண்டவருக்குள்ள கிட்ட நடந்த எல்லா மனிதர்களை பார்த்தோம்னா அவங்க இருதய நிலை இதுதான். யாரு எடுத்து பாருங்க, ஆபிரகாம் எடுத்து பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, சோதோம காப்பாத்தணும்னு ஜெபம் பண்றாரு. நீங்க வீட்டுல போய் அந்த வசனத்தை பாத்துக்கலாம். ஆதியாகமம் 18:27 பண்றாரு, என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஆண்டவரே நான் கேட்கிறேன், ஆபிரகாம் பிதாக்களின் ராஜ்யங்களும் இஸ்ரவேலின் பிதாக்களான ஆபிரகாம் உன்னோடு உடன்படிக்கை பண்ண ஆபிரகாம்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தூளும் சாம்பலான நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் பேச்சு உங்ககிட்ட பேசக்கூட கூடாது, நானு தூளும் சாம்பல் நான் கேட்கிறேன். அப்படி ஆவியில் எளிமை உள்ளவங்க தாங்க, நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா உதயத்தில் அப்படி உணர்ந்தவங்க தான் அந்த பேச முடியும். நான் தூள் சாம்பல், உனக்கு முன்பு நான் ஐ எம் நத்திங், என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் தூள் சாம்பல், நான் கேட்கிறேன் செய்வீங்களா, என் பேச்ச கேட்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏன் அடுத்தது யாக்கோபு எடுத்து பார்க்கலாம். யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆண்டவரே கோலும் தடியுமாக யோர்தானை நான் கடந்து போனேன், இப்போ இரண்டு பரிவாரங்களா என்னை மாற்றிருக்கிறீர், எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறீரு, இதெல்லாம் எனக்கு எப்படி வந்தது? 20 வருஷம் நைட்டும் பகலுமா நான் உழைத்து கண்முழித்து அந்த லாபான் கிட்ட பட்ட கஷ்டம் படாப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன்றாரா, என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 32:10 என்ன சொல்றாரு தெரியுங்களா? கோலும் தடியுமாக நான் போனேன், இப்ப இரண்டு பரிவாரங்களா, தேவரீர் நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் இரக்கத்துக்கும் நான் பாத்திரன் அல்ல. அதாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆனா உழைச்சாரு தெரியுமா, 20 வருஷம் நைட்டும் டேனா உழைச்சாரு, ஆனா அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படி இருந்ததால தாங்க ஆண்டவர் அவரு தரிசனம் கொடுத்து அவர் ஆசீர்வச்சார் அந்த இடத்துலயே, நான் பாத்திரன் அல்ல. ஆவியில் எளிமை குணத்தை அங்க பாக்குறோங்க. தொடர்ந்து எடுத்துட்டே போலாம், இன்னும் மோசஸ் எடுத்து பாக்கலாம், ஒரு நல்ல உதாரணம். யாத்திராம 3:8 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம், மோசஸ் தேவனுடைய, அவர் பார்த்தோம்னா இது 40 வருஷத்துக்கு முன்பதாக எகிப்தை விட்டு அவர் வந்துட்டார். அவர் விசுவாசியா இருந்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் நமக்கு சொல்லுது, விசுவாசத்தினாலேயே எகிப்தை விட்டு அவன் போனான், பாரோனுடைய குமாரத்தி என்பதை சொல்லப்படுவது பார்க்கிலும் முட்டு வந்தான்னு வருது. அவர் விசுவாசியாய் மீதியானுக்கு போயிட்டார். ஆனா மீதியான் தேசத்துல 40 வருஷம் அவரு வனாந்திரத்துல இருந்தாரு. இருந்துட்டு ஆண்டவர் வந்து அங்க கூப்பிடுறார், அங்க வந்து மோசே வா, எகிப்திலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு கருவியாக நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மோசே என்ன சொல்றாரு? ஆண்டா அப்படியா ஆண்டவரே, நான் எகிப்தில் படித்தவன், கல்வி தேர்ந்தவன், உயர்ந்தவன், சிறந்தவன், என்ன நான் எவ்வளவு படிச்சுட்டு இந்த வனாந்தரத்துல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு 40 வருஷம் வேஸ்டா போச்சு, இதோ வருகிறேன், நான் திறமையாக செய்து முடிக்கிறேன். என்ன சொல்றாரு 11வது வசனத்துல 3:11,
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்,
நான் எம்மாத்திரம், உவாமாய், நான் யாரு, நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட என்னால ஒண்ணுமே ஆகாது, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். பாருங்களேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, இதே மோசே தான் 40 வருஷத்துக்கு முன்பதாக அவங்களை காப்பாத்தணும்னு தன் சொந்த முயற்சியில பண்ண பார்த்தார். அதனால தான் ஒரு எகிப்தனை கொன்னார். கொன்னு நான் காப்பாத்துறேன் அவங்களை பண்றேன்னு போனார். என்ன ஆச்சு? ஓட வேண்டியதாயிருச்சு. இதே மோசே தான். ஆனா 40 வருஷம் அவருடைய வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவர் அவர் உரிச்சு அவர் யாருன்னு தனக்கு காமிச்சு 40 வருஷம் எடுத்துச்சு மோசே காவியில் எளிமை ஆகிறதுக்கு, தன்னுடைய ஆத்ம நிலைய காட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இப்பதான் ரெடி ஆனார். நான் எம்மாத்திரம்னு ஒரு மனுஷன் சொல்லும் போது தான் அந்த கடவுளா உன்னத்தான் நான் பயன்படுத்த போறேன், நீ தான் ரெடியான ஆளு. உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர் ஏன் சுத்த விட்டாருன்னு என்ன சொல்றாரு தெரியுமா? உபாகமம் 8 உங்களை தாழ்மைப்படுத்தி நீங்கள் மனிதன் 40 நாள் பிழைக்கிறது இல்லைன்னு உணர்ந்துக்கணும். நீ ஆவியில் எளிமை ஆகணும், அதுக்காகத்தான் உன்னை அலைய வைக்கிறேன். சில மனுஷர்களை அப்படித்தான் ஆண்டவர் அலையாலிய வைக்கிறது, அவங்களை ஆவியில் எளிமை ஆக்கணும்னு. ஆவறதே இல்லை, எத்தனையோ வருஷங்கள் வேணும் அவங்களுக்கு இருக்கிற பெருமை மலையை அழிக்கிறதுக்கு. ஆவியில் எளிமை உண்டவன 40 வருஷம் அவர் ஆக்கிருச்சுங்க. ஆக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் எம்மாத்திரம் கேட்கிறாரு பாருங்களேன், நான் எம்மாத்திரம், நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை அப்படின்றாரு. ஆனா உன்னைத்தான் நான் அனுப்ப போறேன். ஆனா மோசே ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்லி அனுப்பின பிறகு போய் நிக்கிறாரு மலை மாதிரி, லெட் மை பீப்புள் கோ அப்படின்னு தைரியமா நிக்கிறார். பாருங்களேன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இதே தான் தொடர்ந்து பார்த்துட்டே போலாம். நம்ம பல உதாரணங்கள் கொடுக்கலாம். எல்லா விசுவாசிகளும் ஆண்டவர்னால பயன்படுத்த எல்லா விசுவாசிகளும் எப்படி தாங்க? ஐசாயா எடுக்கலாம். ஐசாயா ஆலயத்துக்கு போறார். ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? பெரிய நீதிமான் தான். ஐயோ ஐயோ, எனக்கு தலைமையில கை வச்சுக்கிட்டு நான் அசுத்த நாவுள்ள மனுஷன், அப்படியே உடஞ்சிருவோம் போல இருக்குது எனக்கு, ஐயோ அப்படின்னு கதர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரு எவரை அனுப்புவேன்? உன்ன மாதிரி ஆளத்தான் அனுப்புவேன், ஆவியில் எளிமை உள்ளவனை தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு அவரை பயன்படுத்தி அவர் அனுப்புறார். அவர் யாரோ சொன்னீங்க யோபு இல்லைங்களா? எவ்வளோ பணக்காரங்க, ஊர்லயே பணக்காரன், அந்த ஜெனரேஷன்லயே பணக்காரன், எவ்வளோ சொத்து உள்ளவ, எல்லாம் போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். ஒரு ஆவியில் எளிமை உள்ளவனால தான் அப்படி சொல்ல முடியும். மத்தவங்களால சொல்ல முடியாது. எல்லாம் என்ன ஒன்னும் இல்ல, என்கிட்ட ஒன்னும் இல்ல, அவர் கொடுத்தது அவரு எடுத்துக்கிட்டாரு, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. அவன் தான் அப்படி பேச முடியும் பாருங்களேன். எல்லாருடைய குணங்களை நெக்ஸ்ட் தாவீத எடுத்து பார்ப்போமே. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கேட்ட மனிதன். ஏன் தாவீது பாத்தீங்கன்னா, கடவுள் ஒரு மனுஷனை வல்லமையா எவ்வளவு பயன்படுத்துறாருன்னு தாவீதுல பாக்கலாம். ஆவியில் எளிமை உள்ள மனுஷனை எவ்வளவு உயர்த்துறாருன்னு கடவுள் தாவீதுல பாக்கலாம். தாவீது ஒரு ராஜா ஆனதுக்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை தெரியுங்களா? சாமியல்னால நம்பவே முடியல, இவன் பொடிப்பையும் போய் ராஜாவா? நம்பவே முடியல. எந்த அரசியல் அனுபவம் இல்ல, எந்த திறமை இல்ல, எந்த ஆடு ஓட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஆளு, எந்த கிளவர் பிளானிங்கோ திறமையோ மிலிட்டரி பவரோ எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் போய் எப்படிங்க ராஜாவாக முடியும்? இதாங்க பாக்குறோம், தேவன் தன்னுடைய இறையாண்மையில ஒரு ஆட்டு மேய்க்கிறவனை புடிச்சிட்டு போய் ராஜா ஆக்குன அதிசயம் அங்கத்தான் பார்க்க முடியும். ஏன்? நான் என்னுடைய இருதயத்தின்படி அவன் நடக்க முடியும், ஆவியில் எளிமை உள்ளவன், அவனை நான் உயர்த்துவேன் அப்படின்னு தான் அவனை தாவீத உயர்த்தினார். அந்த மாதிரி உயர்த்தின தாவீது ஒரு வாட்டி என்ன ஆகுது? 1 Samuel 18 சவுலுக்கு அவர் மேல போறாம, இவ பெரிய பேர்லாம் எடுக்கிறானே, 1000 பேர் சவுல் கொன்னாரு, 10000 பேர் தாவீது கொன்னான், என்ன விட பேர் எடுக்கிறானே, அவனுக்கு கொலை பண்ணணும்னு பார்த்து பிலிஸ்தியர்கிட்ட போருக்கு அமைச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா தாவீது ஜெயிச்சுக்கிட்டே வர்றார். அதனால தாவீத வெளியே எங்கேயும் அனுப்பக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புறார். அதனால 18:18 அவர் சொல்றாரு, என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சவுல் சொல்றார். தாவீது என்ன சொல்றாரு? அப்படியா ராஜா, நான் கோலியாத்தை வென்றேன், பிலிஸ்தியர்களை வென்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னையே நிரூபிச்சிருக்கிறேன், எவ்வளவு சாதனை புரிந்திருக்கிறேன், உன் மகளை திருமணம் செய்வதற்கு நான் ஒப்புத்துக் கொள்ளுகிறேன் என்ன சொல்ற பாருங்களேன்.
ராஜாவுக்கு மர்மன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம்,
நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் பாருங்களேன். ராஜாவுக்கு நான் மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம். இன்னொரு இடத்துல சொல்றேன், நான் ஒரு தாவீது, சவுல் நீங்க போய் என்ன துரத்திட்டு வரலாமா, நான் ஒரு செத்த நாய், நான் யாரு, என்ன போய் துரத்திட்டு நீங்க வரலாமா? தாங்க இவங்க எல்லாமே அப்படித்தான், இவங்க எல்லாரும் இந்த ஜாதி தான், ஆவியில் எளிமை உள்ள ஜாதி தான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 Samuel 7:18 தாவீத பெரிய ராஜா ஆக்கியாச்சு. சரி இப்ப ராஜா இல்ல அப்படி சொல்றாரு, ஆனா உயர்ந்த ராஜாவா போயிட்டாரு. முழு பதினாறு கோத்திரத்துக்கு ஒரு ராஜா, அவர் தான் முழு இஸ்ரவேலுக்கே ராஜா. எல்லாரும் முடிசூட்டி ராஜா வாக்குனாங்க. ராஜா வாக்கி இஸ்ரவேலே இப்படிப்பட்ட ராஜா இல்லன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? தாவிதே உன்னுடைய சித்து சதா கால சிங்காசனத்தில் இருக்கும்னு ப்ராமிஸ் பண்றாரு. ப்ராமிஸ் பண்ண உடனே தாவித் என்ன பண்றாரு பாருங்களேன், 7:18, 2 Samuel.
அப்பொழுது தாவீது ராஜா உத்பிரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம்.
படிங்க,
கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது.
பாருங்களேன், நான் யார் ஆண்டவரே, நான் ஏமாத்திரம், தேவன் தனக்கு செய்த தயவை நினைத்து நீ எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம்னா யாருங்க? தாவீது கோலியாத்தை கொன்றவன், இஸ்ரேல் பிலிஸ்தியர்களை அடக்கி ஆண்டவன், எல்லாரையும் வென்று சவுலுக்கு விரோதமா சவுலு இறந்து போனார். இன்னமே இவர் ஒருத்தர் தான் ராஜாவா இருக்க முடியும். பெரிய தாவீது இஸ்ரேலே மிகப்பெரிய ராஜானா தாவீது தாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய், உமக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அது இருக்கா? நமக்கு யோசிச்சு பாருங்களேன், உமக்கு முன்பதாக நான் இது இருக்கா? இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க, லைட்டா எடுத்துக்காதீங்க. இது இல்லன்னா எந்த கிருபையிலையும் நீங்க ரட்சிக்கவும் பட முடியாது. முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட மனிதனை ஒருபோதும் ஆண்டவர், இப்படி இல்லாத மனிதனை ஒருபோதும் ஆண்டவர் பயன்படுத்தினதே இல்ல, கிருபையில் வளர்த்ததே இல்ல. பாருங்களேன், நான் எம்மாத்திரம், இது மாத்திரம் இல்ல, இது இதேதான் எப்ப பாரு. எல்லா ஊர்ல பணத்தை கேட்கிறார் ஆலயத்தை கட்டணும்னு, ஊர்ல எல்லாரும் குவிஞ்சு எடுத்து கொடுக்கறாங்க ஆலயத்தை கட்டணும்னு. அங்க நின்று ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் ஜனங்க கட்டுறதுக்கு உம்முடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்க எம்மாத்திரம். தாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள். பாருங்களேன், இந்த எவ்வளவு அழகான படங்கள். தேவனுக்கு முன்பதாக நான் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லா தேவைகளோடு நான் நிக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொல்லிட்டே போலாம். இன்னும் உதாரணங்கள் வேணுமா உங்களுக்கு? யோவான் ஸ்தானம் எடுத்து பாருங்க, உலகத்திலேயே மிக உயர்ந்த சிறந்த மனிதன் பேர் வாங்கினவர். அவரை விட பெரிய தீர்க்கதரிசி இல்ல, அவரை விட உயர்ந்த மனிதன் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போறார், அவருடைய அவருக்கு ஷர்ட் போடுறதுக்கு நான் ஆயத்தம் இல்லைன்னு சொல்லல, அவருடைய பாத ரட்சையை கலட்டுவதற்கு நான் தகுதி அல்ல. ஐ எம் நாட் வர்தி. யார் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் வர்தி. அவர் பெருகணும், நான் சிறுகணும். அதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஏன் பேதுரு எடுத்தோம்னா அது அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, எல்லாத்திலையும் முந்திக்கிறவர், எல்லாத்தையும் நின்று செய்யறவர், நான் செய்து விடுவேன், நான் செய்து விடுவேன்னு. ஆனா மீன் பிடிக்கும் போது ஆண்டவர் கூட ஒரு வாட்டி போனார், போடுப்பா மீன்னார். அவ்வளோ மீன் வந்துச்சு, என்ன பண்ணார் தெரியுமா? கீழே அப்படியே முகம் குப்புற விழுந்து, டிபார்ட் ஃப்ரம் மீ, ஐ எம் எ சின்னர், நான் பாவி, என்னை விட்டு போயிடுவோன்னு. வா, உன்ன மாதிரி ஆளத்தான் நான் மீன் பிடிக்கிறவன மாத்திரேன், உன்ன மாதிரி ஆளத்தான் நான் தேடுறேன், வா. அவரை கூப்பிட்டு போனார். அவரை உடைக்கிற வரைக்கும் உடல, கடைசி வரைக்கும் நான் யாரு விட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. என்ன பண்ணாரு கடைசியில, நீ என்ன நேசிக்கிறாயா, 3 வாட்டி என்ன காமிச்சு கொடுத்த ஆளு, நீ என்ன நேசிக்கிறாயா, நேசிக்க உடைஞ்சு போய் ஆவியில், உமக்கு தெரியும் சாமி நான் ஒன்னும் இல்ல சாமி, அப்படி ஆனா ஓகே, என் ஆடுகளை இப்ப நீ மேய்க்கலாம், நவ் யூ ஆர் ஃபிட். அப்படித்தாங்க ஆண்டவர் பயன்படுத்துறது, அப்படித்தாங்க ஆண்டவர் இன்னும் சொல்லிட்டே போலாம். பவுல் எடுக்கணுமா, பாவிகளையே பிரதான பாவி நான் தான், எல்லாரை விட மோசமான பாவி நான் தான், என்னுடைய மாம்சத்துல எந்த நன்மையும் இல்லை, எல்லா ஊழியத்தை செய்து மனிதர் அவரை மாதிரி மிஷினரி உலகத்திலேயே இருந்ததில்லை இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு, ஐ எம் நாட் சஃபிஷியன்ட், நடுக்கத்தோடு பயத்தோடு நான் போற ஒரு இடத்துலயும் பிரசங்கம் பண்றதுக்கு அப்படின்றாரு. ஏன் ஆவியில் எளிமை உள்ளவர்களால் தான் அடி விற்க முடியும். இது மாத்திரம் இல்ல, சொல்லிட்டே போலாம், இங்க நிறைய படங்கள் இருக்கு. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அகஸ்டின்னு ஒருத்தவர், ரொம்ப அவருடைய ஞானத்தை பத்தி, அவருடைய அறிவு திறமையை பத்தி ரொம்ப உலகத்துல பாராட்டலாம். ஆனா அவர் சொல்றாரு, அது எல்லாம் பைத்தியம்னு விட்டும் போது தான் உண்மையான ஞானத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. மார்ட்டின் லூத்தர், அவர் போய் ரட்சிப்பை நான் சம்பாதிக்கணும்னு போய் மொனாஸ்ட்ரியில சேர்ந்தார். ஒரு பிரீஸ்ட் ஆனதே அவர் நான் ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காகத்தான். நல்ல நல்ல கிரியெல்லாம் செய்வாரு, நனவோ செஞ்சு பார்த்தாரு, தன்னுடைய மனசாட்சி ஒத்துக்கல, ரட்சிப்பே அவருக்கு வரல. ஆனா இதெல்லாம் செஞ்சு என்னுடைய சுயநீதியில நான் சம்பாதிக்க முடியாதுன்னு அதெல்லாம் விட்டு தன்னை வெறுமை ஆக்கின பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு, கிருபையை கொண்டு விசுவாசத்தின் ஊடமா ரட்சிக்கப்படுவான் ஒருத்தன்றது ஆண்டவர் எனக்கு விளக்கி கொடுத்தாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டார். இன்னும் ஒரு அருமையான உதாரணம், வில்லியம் கேரியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வில்லியம் கேரி இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான மிஷனரிஸ்க்கு முன்மாதிரியா இருந்தவர், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் பேர் எடுத்தவர். தெரியுங்களா உங்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் பாவத்துக்கு அவருக்கு அடிக்கடி அவர் தன்னை அடிச்சுக்குவாரு. 37 ஆசிய பாஷையில பைபிள் பகுதிகளை பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர். எத்தனை பாஷையில? 37 வெள்ளக்காரன், 37 பாஷையில. நம்ம திருமறை தீபம் ஏதாவது ஒரு பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணலாமான்னா முழிக்கிறோம். நம்ம இந்த ஊர்ல பிறந்துட்டு தெலுங்கு தெரியும், இந்தி தெரியும், தமிழ் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா பண்றதுக்கு 37 பாஷை வெள்ளக்காரன் வந்து இங்க கத்துக்கிட்டு பண்ணது பாருங்களேன் பண்ணவரு. அது மாத்திரம் இல்லாம அந்த காலத்துல சான்ஸ்கிரிட், மராட்டி, பஞ்சாபி, தெலுங்கு டிக்ஷனரி ஏற்படுத்தி இந்தியாவுக்கு கொடுத்தவர். டிக்ஷனரி, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு டிக்ஷனரி ஏற்படுத்தி இந்த பாஷையில. 100 ரூரல் ஸ்கூல் பெண்கள் படிக்கணும் என்பதற்காக 100 ஸ்கூல் கிராமங்கள்ல ஏற்படுத்தினார். பெண்களை இப்படி விடக்கூடாது, பெண்கள் முன்னேறணும்னு ஏற்படுத்தினவர். முதல் முதல் இந்தியா நியூஸ் பேப்பர் அடிச்சவர் அவர் தான். இந்தியா எல்லாரும் நியூஸ படிக்கணும், மனுஷங்க தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சவர் அவர் தான். இன்னும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லீங்களா, அதை ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான். கிராமங்கள்ல ஃபார்மர்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா எதிர்காலத்தில் ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான். விடோஸ் அந்த காலத்துல புருஷன் செத்துட்டா அவங்களையும் கொளுத்திடுறதுக்கு அந்த விடோஸ் இதை பேன் பண்ணி கவர்மெண்ட்க்கு அப்பீல் போன அதை பேன் பண்ணவர் அவர் தான். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன், அவருக்கு இந்தியாவே பாராட்டி அவருக்கு ஸ்டாம்ப் கூட அடிச்சிருக்கும். சில பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அவர் பேர்ல ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், ஏன்னா நார்த் இந்தியன் கவர்மெண்ட் அவர் பாராட்டி செய்த தொண்டுக்காக அவருக்கு அப்படி செஞ்சவர். ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்ச ஒரு காரியங்களை வச்சிருந்தார் புக்ஸ் எல்லாம், எத்தனையோ வருஷங்கள் பண்ணி வச்சிருந்தது. திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நெருப்பு விபத்தா எல்லாம் போயிருச்சு. என்ன பண்ணாரு அவரு? இந்த பிசாசை சபிக்கிறேன், இதை நாட்டை சபிக்கிறேன், அவர் போகல. என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்படி ஆனது. அவர் கொட்டேஷன் என்ன சொல்றாரு பாருங்களேன், பிசாச குற்றப்படுத்தல, என்ன குற்றப்படுத்தல, அவரு தன்னை குற்றப்படுத்திட்டார். நான் செய்யற முயற்சிக்கு என்ன ரொம்ப நான் பாராட்டினதுனால என் தேவன் என்னை சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்க பாத்திரம் தான் நான், அவர் சிட்சையை வாங்கறதுக்கு நான் தகுதி தான். ஆண்டவர் என்னை சிட்சிக்கட்டும், அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்யறாரு. ஒரு கம்ப்ளைனும் பண்ணலையே அதிசயங்க, ஏன்னா ஆவியில் ஆண்டவர் என்ன அடிக்கிறாரு, என்ன அடிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, சிட்சிக்கப்படுவதற்கு நான் தகுதியானவன். என்ன அவர் சிட்சிக்கட்டும்? எவ்வளோ வருஷம் கண்ணில் தண்ணியா வந்துருச்சா மனுஷனுக்கு, எவ்வளோ வருஷம் முயற்சி போயிருச்சு. அது மாத்திரம் இல்ல, தன்னோடு இருந்த தன்னுடைய 4 நண்பர்கள் இறந்து போனாங்க. தன்னோடு கொஞ்சம் ஊழியம் தன்னோடு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவர் என்ன எழுதி இருக்கிற தெரியுமா? அவெல்லாம் செத்துட்டாங்க, கனி இல்லாத ஒரு மரம் என்ன போய் ஏன் ஆண்டவர் பாதுகாத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. தன்னை பத்தி நினைக்கிறது அவரு, ஆனா அவரு தப்பு செய்யறதுக்கு தப்பு செய்யாத ஞானம் உள்ளவர், அவரை பத்தி நான் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்றாரு. இன்னொன்னு, அவர் இறந்த பிறகு இவ்வளோ செஞ்சு முடிச்ச மனுஷன் தன் கல்லறையில என்ன போடணும்னு எழுதி கொடுத்திருக்காரு தெரியுமா? என் வாழ்க்கையின் ரகசியத்தை தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? இது எழுதுங்க. அவர் எப்ப இன்னி கூட கல்லறை இருக்கு, எப்போ இறந்தாரு, எப்போ பிறந்தாரு, எப்போ இறந்தாருன்னு போட்டுட்டு அது கீழே கேடுகட்ட தரித்திரமுள்ள உதவியற்ற புழு, நான் என்னை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் அவர் கல்றையில் இருக்கு. Wretched, poor, helpless worm, கேடுகட்ட தரித்திரம் உதவியற்ற புழு, என்னை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதாங்க அந்த மனுஷனுடைய ரகசியம். அவ்வளோ உயர்வா பயன்படுத்தினதுக்கு என்ன காரணம்? ஆவியில் எளிமை. பாருங்களேன், எத்தனையோ படங்களை பார்த்து நம்ம முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. இதுதாங்க ரொம்ப அவசியமான குணம், அவசியமான குணம். இந்த படங்கள்லாம் நமக்கு என்ன காட்டணும்? நம்ம அசிங்கத்தை நமக்கு காட்டணும். நம்ம எங்க இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாதவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஆவிக்குரிய தரித்திரத்தை நீங்க இன்னும் உணரல. இதுக்கு இது ஆப்போசிட்டா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னா, ஏன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ரூல் படி பார்த்தோம்னா ஆவியில் பெருமை உள்ளவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் கூட சொல்லக்கூடாது, ஆவியில் பெருமை உள்ளவர்களுக்கு ஐயோ, ஏன் நரகத்தின் ராஜ்யம் அவர்களுடையது. இல்லைங்களா? ஆப்போசிட் உண்மைதானே. பரலோக ராஜ்யம் ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்குனா, ஆவியில் பெருமை உள்ளவர்கள் அவர்களுக்கு ஐயோ, ஏன் நரகத்தின் ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா நரகத்தின் பிள்ளைகள் அவங்க அப்படின்னு தான் அது ரூல் இருக்க முடியும் இல்லைங்களா? ஆகவே இதுல உளுந்தெந்திரிச்சு பரிசுத்தாவித்தான் நம்ம கண்களை திறக்க முடியும். ஆண்டவரே, என்னுடைய தரித்திர தன்மையை உணர்த்தும். எவ்வளவு அகங்காரத்துல நான் வாழ்றேன், எவ்வளவு பெருமையில நான் வாழ்றேன், சுயத்துல வாழ்றேன், என்னை ஆவியில் எளிமை உள்ளவனா நீ மாத்தும். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, பல காரியங்களை, பல படங்களை எங்களுக்கு முன்பதாக காண்பித்து இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவியில் எளிமை உள்ள குணம் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரம் இல்லாமல் கிருபையில் வளருவதற்கும் உம்மால் வல்லமையா பயன்படுத்தப்படுவதற்கும் எவ்வளவு அவசியமான குணம். வேதத்தில் உள்ள எல்லா மோடு நடந்த மனிதர்கள் எல்லோருமே அப்படி இருக்கிறார்களே என்றது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த முன்மாதிரியை பின்பற்றி வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் ஒருவர் தான் மாற்ற முடியும். எங்களுடைய அகங்காரமான பெருமை, பாரம்பரியமான பெருமை, எங்க ரத்தத்தில் ஊறி போன பெருமையை உடைத்து உடைத்து எங்களை அடித்து நொறுக்கி குயவன் போல் எங்களை மடக்கி உமக்கு சித்தமானது ஆவியில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக, ஆவியில் எளிமை உள்ள மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்மால் பாக்கியமான்களா வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லா தேவைகளோடு நிக்கிறோன்ற ஒரு நிலைமை எவ்வளவு பாக்கியமான நிலைமை. எவ்வளவு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மன உளைச்சல் அல்ல, அதை செய்யணும் இதை செய்யணும்னு எங்களையே நாங்கள் வதைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தை எப்பவும் சிந்தித்துக் கொள்ள, நான் ஒன்னும் இல்லை, என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என்னால என்கிட்ட ஒன்னும் இல்லை, எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர்கிட்ட நான் சார்ந்திருக்கிறேன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ கத்துத்தாரும் ஆண்டவர். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.